வணக்கம். இது கதை கேட்கும் நேரம். இன்று கல்கி அவர்கள் எழுதிய சிறுகதை பாழடைந்த பங்களா கேட்க போறீங்க. ரொம்ப தெரிந்த சிநேகிதர்கள் யாராவது என்னிடம் ஒரு கையெழுத்து பிரதியை கொடுத்து, இதை கட்டாயம் விகடனில் போட சொல்லுங்கள் என்று கூறும்போதெல்லாம் நான் மனதிற்குள், நாளைக்கு பல்லாவரத்திற்கு போக வேண்டியதுதான் என்று சொல்லிக் கொள்வது வழக்கம். இது ஏன் என்றால், ஒரு முறை ரொம்பவும் பிராண சிநேகிதர் ஒருவர் ஒரு நகைச்சுவை கட்டுரையை என்னிடம் கொடுத்து அதை விகடனில் வெளியிடும்படி சொன்னார். அதில் நகைச்சுவையை விட அழுகை சுவைதான் அதிகமாயிருந்தது. ஏனென்றால் சென்னை நகரின் வீதிகளில் ஒன்றுக்கு ரடான் பசார் என்று பெயர் அமைந்த பொருத்தத்தை பற்றி அவர் அதில் எழுதியிருந்தார். ரடன் என்றால் பிரம்பு. அச்சமயம் அந்த வீதியில் மறியல் செய்த தொண்டர்களுக்கு பிரம்படி வைபவம் நடந்து கொண்டிருந்தது. அக்கட்டுரையை விகடனில் அப்போது போட்டிருந்தால், இன்று எனக்கு இதை எழுதும் சிரமமும் உங்களுக்கு இதை படிக்கும் சிரமமும் இல்லாமற் போயிருக்கும். அவ்வளவு முன்யோசனை அப்போது இல்லாமற் போகவே அந்த கட்டுரையை பற்றி ரொம்பவும் தொல்லையடைந்தேன். ஆனால் அந்த நபரே அதை தீர்த்து வைத்தார். அன்று மத்தியானம் கொஞ்சம் பல்லாவரத்திற்கு போய் வர வேண்டுமென்று நான் சொல்ல, நண்பர் தமது மோட்டார் சைக்கிளில் என்னை ஏற்றிக்கொண்டு போவதாக சொன்னார். அவ்வாறே சைக்கிளின் பின்பீடத்தில் நான் உட்கார்ந்து கொள்ள அவர் சைக்கிளை விட்டுச் சென்றார். கிளம்பும்போது அவருடைய நகைச்சுவை கட்டுரை என்னிடம் இருந்தது. பல்லாவரம் போய் சேர்ந்தபோது பார்க்கையில் கட்டுரையை காணவில்லை. உடனே இதை அவரிடம் தெரிவித்தால் போன காரியமாவதற்குள் திரும்பிவிடுவார் என்று பயந்து காரியமான பிறகுதான் தெரிவித்தேன். அதுவும் அவருடைய மோட்டார் சைக்கிளின் குலுக்கி போடும் சக்தியை பற்றி ஓர் அத்தியாயம் புகழ்ந்துவிட்டு விஷயத்தை சொன்னேன். மனுஷரின் முகத்தில் ஓர் ஈ கொசு கூட ஆடவில்லை. போகிறது, உம்மை நீரே கெட்டுப்போக்கிக் கொள்ளாமல் இருக்கிறேரே, அதுவே பெரிய காரியந்தான் என்றார். திரும்பி வரும் வழியில் ஏதாவது வெள்ளையாய் தெரிந்த இடத்தில் எல்லாம் சைக்கிளை நிறுத்தி நிறுத்தி பார்த்து கொண்டு வந்தார். அப்படி நிறுத்திய இடத்திலெல்லாம் அது எங்கே அகப்பட்டு விடுகிறதோ என்று எனக்கு திக்கு திக்கென்று அடித்துக் கொண்டிருந்தது. நல்ல வேளையாய் அகப்படவில்லை. ஆனால் இப்போது நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயம் அது ஒன்று. பல்லாவரத்துக்கு ஒரு காரியமாக போனேன் என்று கூறினேன் அல்லவா, அந்த காரியத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றுதான் இதை எழுத ஆரம்பித்தேன். தஞ்சாவூர் ஜில்லாவிலுள்ள என் சிநேகிதர் ஒருவர் தேக சுகத்துக்காக பல்லாவரத்தில் வந்து சில காலம் வசிக்க விரும்பினார். அவ்வூரில் ஒரு வீடு வாடகைக்கு அமர்த்தி கொடுக்கும்படி எழுதியிருந்தார். நான் பல்லாவரம் போனது இதற்காகத்தான். அங்கே விஸ்தாரமான சாலையின் இரு புறங்களிலும் உள்ள பங்களாக்களை ஒவ்வொன்றாய் பார்வையிட்டு வந்தோம். அவற்றில் ஒரு பங்களா என் கவனத்தை பெரிதும் கவர்ந்தது. அது விசாலமான ஒரு தோட்டத்திற்கு நடுவில் அமைந்திருந்தது. பழைய காலத்து பங்களா. கட்டடத்தின் அமைப்பும் சுவர்களின் நிலைமையும் அதனுடைய பழமையை நினைவூட்டின. எங்கே பார்த்தாலும் ஒட்டடையும் தூசியும் படிந்திருந்தபடியால் வெகு காலமாக அதில் யாரும் குடியிருக்கவில்லை என்று தெரிய வந்தது. பளிச்சென்று பிரகாசமாயிருந்த இடமோ வஸ்துவோ அந்த பங்களாவில் கிடையாது. அறைகளில் பூஞ்சக்காலம் பூத்திருந்தன. எப்படிப்பட்ட குதூகல புருஷனையும் அந்த பங்களாவிற்குள் கொண்டுவிட்டால் அவன் உற்சாகம் குன்றிப்போய் மயானகாண்டம் நடிப்பதற்கு சித்தமாகி விடுவான். அவனை நல்ல தங்காலாக நடிப்பதற்கு தயார் செய்து விடுவது கூட பிரமாதமாகாது. இவ்விஷயத்தில் தோட்டமும் பங்களாவுடன் ஒற்றுமையுணர்ச்சி கொண்டிருந்தது. பூ என்ற நாமதேயம் அந்த தோட்டத்தில் கிடையாது. விசாலமாக படர்ந்த மாமரங்களும் உயரமான வளர்ந்த தென்னை கமுகு மரங்களும் நிறைய இருந்தன. மாமரங்களின் அடியில் வெகு காலமாக உதிர்ந்த இலைகள் அப்படியே கிடந்து மடிந்து நல்ல உரமாகி இருந்தன. தென்னை மரங்களிலும் கமுகு மரங்களிலும் பழைய காலத்து காய்ந்த கட்டைகள் தொங்கிக் கொண்டிருந்தன. ஒரு தென்னை மரத்தில் இடி விழுந்து மட்டைகள் எல்லாம் எரிந்து போய்விட மரம் மட்டும் மொட்டையாய் நின்றது. அடர்த்தியான மரநிழலில் ஒரு பெரிய கிணறு இருந்தது. அதில் ஜலம் இழுப்பதற்கு வசதி எதுவும் காணோம். பக்கத்தில் இருந்த ஒரு தொட்டியில் கண்ணங்கரேல் என்று கொஞ்சம் ஜலம் தேங்கியிருந்தது. அது வெகு காலத்து தண்ணீராயிருக்க வேண்டும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே அதை புண்ணிய தீர்த்தம் என்று கூட சொல்லலாம். பொதுவாக அந்த பங்களா நமது இந்து சமூகத்துக்கும் ஸ்நாதன தர்மத்துக்கும் சிறந்த உதாரணமாயிருப்பதாக எனக்கு தோன்றிற்று. பலமான அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டது.
விசாலமானது, பழமையானது, அழகு பொருந்தியது. கொஞ்சம் பெருக்கி சுத்தம் செய்ய வேண்டும். தரைக்கு புதிய தளவரிசை போட வேண்டும். சுவர்களின் உளுத்துப் போன மேற்பூச்சை சுரண்டிவிட்டு சிமெண்ட் பூசி வெள்ளையடிக்க வேண்டும். தோட்டத்தையும் சுத்தம் செய்து சில புதிய புஷ்ப செடிகளை வைத்துவிட வேண்டும். இதெல்லாம் செய்துவிட்டால் வீடு எவ்வளவு நன்றாயாகிவிடும். இப்படி எண்ணிக்கொண்டிருக்கையில் அங்கே தோட்டக்காரன் வந்தான். அவனும் அந்த பங்களாவுக்கு பொருத்தமானவன்தான். ரோமம் நரைத்து முகம் சுருங்கி உடம்பு தளர்ந்தவன். இந்த வீட்டுக்கு என்னப்பா வாடகை என்று கேட்டேன். 60 ரூபாய்ங்க என்றான். இவ்வளவு பெரிய மாளிகைக்கு 60 ரூபாய்தானா வாடகை என்று ஆச்சரியப்பட்டேன். நீங்க குடித்தனம் வரப்போகிறீர்களா என்று கேட்டான். ஆமாம், வரலாம் என்றுதான் பார்க்கிறேன். இப்படித்தான் ரொம்ப பேர் சொல்லிவிட்டு போறாங்க என்றான் கிழவன். அவன் சொன்னது வாஸ்தவம் என்பதற்கு பங்களாவே சாட்சி சொல்லிற்று. ஏன் ஒருவரும் வருவதில்லை என்று கேட்டேன். அதென்னவோ எனக்கு தெரியாது. குடித்தனம் வருகிறதாயிருந்தால் சொல்லுங்க, இன்னும் 5 ரூபாய் குறைச்சி கூட கொடுப்பாங்க என்றான். அந்த வீட்டைப் பற்றிய மர்மம் ஏதோ இருக்க வேண்டுமென்று உடனே எனக்கு தோன்றிப் போயிற்று. பக்கத்தில் சாலை ஓரத்தில் ஒரு சோடா வெற்றிலைப்பாக்கு கடை இருந்தது. அங்கே சென்று நானும் என் கட்டுரை நண்பரும் 2 சோடா சாப்பிட்டோம். கடைக்காரனுக்கு சுமார் 30-35 வயது இருக்கலாம். நாங்கள் போனபோது அவன் ஆரணி குப்புசாமி முதலியாரின் ரெய்னால்ட்ஸ் நாவல் மொழிபெயர்ப்பு ஒன்றை படித்துக் கொண்டிருந்தான். எங்களிடம் சில்லரை வாங்கிக் கொண்டதும் மறுபடியும் புத்தகத்தை எடுத்து படிக்கத் தொடங்கினான். கொஞ்சம் விஷயம் தெரிந்த மனிதன் இவன் என்று எண்ணி வீட்டைப் பற்றி விசாரிக்கலாம் என நினைத்தேன். பக்கத்து பங்களாவுக்கு ஏன் ஒருவரும் குடித்தனம் வருவதில்லை, உனக்கு தெரியுமா என்று கொஞ்சம் தயக்கத்துடன் கேட்டேன். கடைக்காரன் 1 நிமிஷம் யோசனை செய்வது போல் இருந்தான். பிறகு, நமக்கென்னத்துக்குங்க அந்த வம்பெல்லாம், 2 பீடா வாங்கிக் கொள்ளுங்கள் சார் என்றான். அப்படியே நாங்கள் வாங்கி போட்டுக்கொண்டோம். பின்னர், இல்லையப்பா, இந்த வீட்டுக்கு குடிவரலாமா என்று யோசிக்கிறோம். ஆனால் ரொம்ப நாளா பூட்டி கிடக்கிறதே, ஏதாவது விசேஷம் இருக்குமோ என்று சந்தேகமா இருக்கிறது. அதுதான் உனக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டது என்றேன். விசேஷமில்லாமல் 40 வருஷமாய் ஒரு வீடு பூட்டி கிடக்குமா என்றான் கடைக்காரன். அந்த விசேஷத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றுதான் உன்னை கேட்கிறது. அப்படியானால் இந்த பெஞ்சில் உட்காரங்கள், சொல்கிறேன், பெரிய கதை என்றான் கடைக்காரன். நாங்கள் உட்கார்ந்தோம். கடைக்காரன் கதை சொல்லி முடிப்பதற்குள், 2 கலர், 2 அண்ணா பெப்பர்மின்ட், 3/4 அண்ணா வெற்றிலைப்பாக்கு, இவ்வளவும் தீர்த்துவிட்டோம். அவன் சொன்னதில் வீண் வளர்த்தல்களை விட்டுவிட்டு விஷயத்தை மட்டும் இங்கே சொல்கிறேன். துபாஷ் வரதராஜ முதலியார் என்று ஒருவர் இருந்தார். அவருக்கு பிதிரார்ஜித சொத்தோடு சுயார்ஜித சொத்தும் ஏராளமாயிருந்தது. வெகுகாலம் அவருக்கு சந்தானம் இல்லாமல் இருந்து கடைசியாக ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அவருடைய மனைவிக்கு க்ஷயரோகத்தின் அறிகுறிகள் இருப்பதாகவும், பல்லாவரத்தில் குடியிருந்தால் நல்லதென்றும் வைத்தியர்கள் சொன்னதன் மேல் முதலியார் இங்கே கூடிவந்தார். அச்சமயந்தான் இங்கேயே நிரந்தரமாய் வசிக்கலாம் என்ற எண்ணத்துடன் இந்த பங்களாவை 80,000 ரூபாய் செலவு செய்து கட்டினார். ஆனால் பங்களா கட்டி முடிப்பதற்குள் அவருடைய மனைவி காலமானார். பாவி மனிதர், அதற்குப் பிறகு இளைய தாரமாக ஒருத்தியை மணந்தார். அவளுடனும் மூத்த தாரத்தின் பெண் செங்கமலத்துடனும் புது வீட்டில் குடித்தனம் செய்யலானார். ஆனால் ஆரம்பத்தில் இருந்தே அவருடைய இளைய தாரத்துக்கு செங்கமலத்தின் மேல் அசூயையும் துவேஷமும் வளர்ந்து வரத் தொடங்கின. தான் இந்த கிழவனை கட்டிக்கொள்ள வேண்டி வந்ததில் ஏற்பட்ட கோபம், ஆத்திரம் எல்லாவற்றையும் அந்த ஏழை பெண்ணின் மேல் காட்டலானாள். முதலியாரோ ஒரு பக்கத்தில் தம் இளம் மனைவியின் மோகாந்தகாரத்தில் மூழ்கியிருந்தார். மற்றொரு பக்கம் செங்கமலத்தின் மீது தம்முடைய உயிரையே வைத்திருந்தார். இவர்கள் 2 பேருக்கும் பரஸ்பர நேசம் உண்டு பண்ண அவர் செய்த முயற்சியெல்லாம் வீணாயிற்று. கடைசியாக செங்கமலத்துக்கு 12 போது முதலியார் ஒருநாள் அவளுடன் கொஞ்சி விளையாடிக் கொண்டிருந்தார். அச்சமயம் அவள் தன் சிற்றன்னையின் மேல் ஏதோ புகார் சொன்னாள். அதை கேட்டுக்கொண்டிருந்த கற்பகம் தன்னை மீறி கோபம் கொண்டவளாய் அச்சமயம் கரிகாய் நறுக்கிக் கொண்டிருந்த கத்தியை எடுத்துக்கொண்டு ஓடி வந்து செங்கமலத்தை ஒரே குத்தாய் குத்திவிட்டாள். பாவம், அந்த பெண் உடனே செத்து வீழ்ந்துவிட்டது. முதலியார் தவியாய் தவித்தார். கொல்லப்பட்டவளோ தம் அருமை பெண், கொலைகாரியோ தம் ஆசை மனைவி. என்ன செய்வார்? பாவம், வெளியில் தெரிந்தால் கற்பகம் தூக்குமேடைக்குப் போக நேரிடும். பயங்கரமும் துக்கமும் கொஞ்சம் ஆறின பிறகு அவரும் அவர் மனைவியுமாக சேர்ந்து கொள்ளையில் ஒரு பள்ளம் தோண்டி அதில் பிரேதத்தை புதைத்தார்கள். செங்கமலம் அவளுடைய மாமா வீட்டுக்குப் போயிருப்பதாக முதலியார் அக்கம் பக்கத்தாருக்கு சொல்லிவிட்டார். ஏதோ சந்தேகப்பட்டு விசாரித்த போலீஸ்காரர்களுக்கு ஏராளமான பணங்கொடுத்து அமுக்கிவிட்டார். அப்புறம் முதலியார் அதிக காலம் உயிர் வாழவில்லை. செங்கமலம், செங்கமலம் என்று புலம்பிக் கொண்டே இருந்து பிராணனை விட்டார். அவருடைய ஆவி அந்த பங்களாவின் தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறது. இரவு நேரங்களில் செங்கமலம், செங்கமலம் என்று பரிதாபமான குரலில் கூப்பிடும் சத்தம் அந்த தோட்டத்தில் அடிக்கடி கேட்பதுண்டு. கடைக்காரன் கதையை முடித்ததும், ஆமாம், இதெல்லாம் உனக்கெப்படி தெரியும் என்று கேட்டேன். கடைக்காரன் புன்னகை புரிந்தான். உங்களுக்கு நம்பிக்கை இல்லையல்லவா? அதனால்தான் நான் ஒருவருக்கும் சொல்வதில்லை. நீங்கள் கேட்டபடியால் சொன்னேன். போகட்டும், இன்னும் ஒரு கலர் சாப்பிடுகிறீர்களா என்றான். அவனை தூண்டி துருவி எடுத்து மறுபடியும் கேட்டதில், நீங்கள் ஒரு தோட்டக்கார கிழவனை பார்த்தீர்களல்லவா? அவன்தான் செங்கமலத்தின் பிரேதத்தை உடனிருந்து புதைத்தவன். அவன் சொல்லிதான் எனக்கு தெரிந்தது. இப்படியே அவன் இன்னும் இரண்டொருவரிடம் சொல்லியிருக்கிறான் போலிருக்கிறது. எப்படியோ விஷயம் ஒருவாறு பரவிவிட்டது. அதனால்தான் ஒருவரும் அந்த பங்களாவுக்கு குடிவருவதில்லை என்றான். இது போன்ற கதைகள் இதற்கு முன்னால் நான் எத்தனையோ கேட்டிருக்கிறேன். பட்டணங்களில் கொலை நடந்த வீடு என்றும் பேய் வாழும் வீடு என்றும் பல வீடுகளுக்கு எப்படியோ பெயர் வந்து விடுகிறது. அந்த வீடுகள் மலிவான வாடகைக்கு கிடைப்பது வழக்கம். நான் கூட ஒருமுறை 50 ரூபாய் வாடகைக்கு வரக்கூடிய அத்தகைய வீடு ஒன்றில் 16 ரூபாய் வாடகை கொடுத்துவிட்டு இருந்திருக்கிறேன். அந்த வீட்டில் பேய் இருந்திருந்தால் அது சுத்த பயங்கொள்ளி பேயாய் இருந்திருக்க வேண்டும். என்னிடம் அது பேச்சு மூச்சு காட்டவில்லை. ஆனால் இந்த சோடா கடைக்காரனின் கதை என்னவோ ஒரு மாதிரி என் மனதில் பதிந்துவிட்டது. அது முழுவதும் பொய் என்று நினைக்க முடியவில்லை. அந்த பங்களாவின் தோற்றம், கதை ஒருவேளை நிஜமாயிருக்கலாமோ என்று கருதுவதற்கு இடங்கொடுத்தது. அந்த வீட்டை என் சிநேகிதருக்கு பார்ப்பதில் பயனில்லை என்று தீர்மானித்து வேறு ஒரு சின்ன வீடு 40 ரூபாய் வாடகையில் அமர்த்திவிட்டு திரும்பி சென்றோம். எனினும் அந்த பாழடைந்த பங்களாவின் ஞாபகம் மட்டும் என் மனதில் இருந்து போகவில்லை. சுருங்க சொன்னால், அந்த பங்களாவின் நான் குடியேறுவதற்கு பதில் பங்களா என் உள்ளத்தில் குடியேறிவிட்டது. ஏதாவது தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கையில் திடீரென்று கற்பகம் கையில் சூரி கத்தியுடன் ஓடி வந்து தந்தையுடன் கொஞ்சிக் கொண்டிருக்கும் செங்கமலத்தை குத்தப்போகும் காட்சி என் மனக்கண் முன் தோன்றும். அப்புறம் வேலை ஒன்றும் கொஞ்ச நேரத்துக்கு ஓடாது. இதனுடைய நிஜம் பொய்யை கண்டுபிடித்து நிச்சயம் பெறாவிட்டால் என் வாழ்க்கையே துன்பமயமாகிவிடும் என்று பயப்படலானேன். பல்லாவரத்தில் நான் அமர்த்தியிருந்த ஜாகைக்கு என் நண்பர் குடி வந்த சில தினங்களுக்குப் பிறகு அவரை ஒருமுறை பார்த்து வருவதற்கு சென்றேன். க்ஷயரோகம், கொசுக்கடி, தமிழ் நாடகமேடை, முதல் நாள் நடந்த கோர பஸ் விபத்து முதலிய உற்சாகமான விஷயங்களைப் பற்றி பேசியான பிறகு என் நண்பர், அதெல்லாம் இருக்கட்டும், பேய்கள் பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன என்று பரபரப்புடன் கேட்டார். பேய்கள் பற்றியா என்று என் காதுகளை நம்ப முடியாமல் திரும்ப கேட்டேன். ஆமாம், பேய்கள் பற்றிதான். பேய்களை பற்றி என் அபிப்பிராயம், அவை சுத்தப் பேய்கள் என்பதே. இருக்கட்டும், என்னை பற்றி பேய்களின் அபிப்பிராயம் என்ன என்று நீங்கள் சொல்ல முடியுமா என்று கேட்டேன். நீங்கள் இப்படி ஏதாவது சொல்வீர்கள் என்று தெரியும். பேய்களுக்கு உங்களை பற்றி என்ன அபிப்பிராயம் என்று தெரிய வேண்டுமானால் இந்த சாலையில் உள்ள 10 நம்பர் பங்களாவுக்கு பாதி ராத்திரியில் போய் நேரில் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்றார். உடனே எனக்கு துணுக்கென்றது. மாற்றாந்தாயால் குத்திக் கொல்லப்பட்டு கோர மரணம் அடைந்த செங்கமலம் என் மணக்கன் முன் வந்தாள். அந்த பங்களாவைத்தான் இவர் குறிப்பிடுகிறார் என்று அறிந்து விவரமாக சொல்லும்படி கேட்டேன். துபாஷ் வரதராஜ முதலியாரின் கதையை நான் கேட்டிருந்தபடியே அவர் சொல்லி வந்தார். ஆனால் முடிவு மட்டும் வித்தியாசமாயிருந்தது. அந்த வித்தியாசமான முடிவு என் நெஞ்சு பதபதைக்கும்படி செய்தது. அவ்விவரம் பின்வருமாறு. பிஞ்சிலே பழுத்தது என்பார்களே அந்த மாதிரியான பெண் செங்கமலம். தன்னுடைய தாயார் எஜமானியாயிருக்க வேண்டிய வீட்டில் வேறொரு அயலால் வந்து அதிகாரம் வகிப்பது அவளுக்கு பிடிக்கவில்லை. நாளுக்கு நாள் அவளுடைய குரோதம் வளர்ந்து வந்தது. முதலியாரின் இளைய மனைவி செங்கமலத்தின் மீது எவ்வளவோ பிரியம் வைத்து ஆசையுடன் நடத்தியும் பிரயோஜனமில்லாமல் போயிற்று. ஓயாமல் அழுவாள், எரிந்து விழுவாள், சண்டை பிடிப்பாள். என் அம்மாவை கொன்றவள் நீதானே என்பாள். என்னையும் விஷம் கொடுத்து கொன்றுவிடு, உன் மனம் குளிர்ந்துவிடும் என்பாள். கற்பகம் இதையெல்லாம் சகிக்க முடியாமல் முதலியாரிடம் சொல்லி துக்கப்பட்டு கொண்டிருந்தாள். முதலியார், அதற்கென்ன செய்யலாம், அவள் தாயாரை கொண்டிருக்கிறாள். இன்னும் கொஞ்ச நாளில் கல்யாணம் பண்ணி அனுப்பிவிடலாம், அதுவரையில் பொறுத்து கொண்டிரு என்று ஆறுதல் கூறினார். இதையெல்லாம் ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்த செங்கமலம் திடீரென்று அவர்கள் முன்வந்து, நான் இருப்பதுதானே உங்களுக்கு கஷ்டமாயிருக்கிறது, இதோ என் தாயார் என்னை கூப்பிடுகிறாள், போகிறேன் என்று கூறி, முதலியாரும் கற்பகமும் பிரமித்து நின்று கொண்டிருக்க இடுப்பில் மறைத்து வைத்திருந்த கத்தியை சட்டென்று எடுத்து மார்பில் குத்திக் கொண்டு உயிரற்ற பிணமாய் கீழே விழுந்தாள். முதலியார் தோட்டக்காரனுடைய உதவியுடன் பிரேதத்தை ஒரு பெட்டியில் போட்டு மூடி கொள்ளையில் குழி தோண்டி புதைத்தார். பிறகு அந்த வீட்டை காலி செய்துவிட்டு பட்டணத்துக்கு குடிப்போய்விட்டார். அது முதல் தினந்தோறும் ராத்திரியில் முதலியாருடைய மூத்த சம்சாரத்தின் ஆவி பங்களா வாசல் முகப்பில் வந்து நின்று, செங்கமலம், செங்கமலம் என்று கூப்பிடுகிறதாம், இதோ வந்துவிட்டேன் அம்மா என்று சொல்லிக்கொண்டு செங்கமலத்தின் ஆவி வெளியே வருகிறதாம். இரண்டு ஆவிகளும் ராத்திரியெல்லாம் பங்களாவின் தோட்டத்தை சுற்றுகின்றனவாம். இந்த வரலாற்றை கேட்டதும் எனக்கு என்ன நினைப்பதென்று தெரியவில்லை. அந்த குழந்தை செங்கமலத்தின் பரிதாப கதிக்காக நான் காட்டிய அனுதாபம், பட்ட துயரம் எல்லாம் வீண் போலிருக்கிறதே. உண்மையில் கற்பகமல்லவா நமது அனுதாபத்துக்கெல்லாம் உரியவளாகிறாள்? எது உண்மை எது பொய்? என் நண்பரை பார்த்து, ஆமாம், நீங்கள் இவ்வூருக்கு வந்து 10 நாள்தானே ஆயிற்று, அதற்குள் இந்த விவரமெல்லாம் எப்படி தெரிந்தது என்று கேட்டேன். அந்த பங்களாவுக்கு பக்கத்தில் ஒரு சோடா கடை இருக்கிறது, அந்த கடைக்காரன் சொன்னான் என்று என் சிநேகிதர் கூறியதும் எனக்கு ஏற்பட்ட எரிச்சலுக்கு அளவே இல்லை. அட, என்னவெல்லாம் கயிறு திரிக்கிறானவன், மறுபடியும் அவனைக் கண்டு இதன் உண்மையை தெரிந்து கொள்ளாமல் விடுவதில்லை என்று தீர்மானித்தேன். என்ன அப்பா, சௌக்கியமா என்று கேட்டதும் கடைக்காரன் முன்போலவே கையில் இருந்த நாவலை மூடிவிட்டு, வாருங்க சுவாமி, ரொம்ப நாளாச்சே பார்த்து, நம்ப மேல தயவே இல்லையே என்றான். பிறகு, உட்காருங்க, பேஷான ரஸ்தாலி வாழைப்பழம் வந்திருக்குங்க, 2 பழம் சாப்பிடுங்க என்று கூறினான். நானும் என் சிநேகிதரும் பெஞ்சியில் உட்கார்ந்து ரஸ்தாலி பழங்களை கையில் வாங்கிக் கொண்டோம். பிறகு நான், ஏனப்பா, நீ எங்களுக்கு சொன்ன கதையெல்லாம் நீயே கற்பனை செய்ததா அல்லது கையில் உள்ள நாவலில் இருக்கிறதா என்று கேட்டேன். அதென்ன சார் அப்படி சொல்கிறீர்கள், பார்த்தீர்களா, இதற்குத்தான் நான் சொல்ல மாட்டேன் என்கிறது என்று கூறி தனக்கு ஏதோ பெரிய அநீதி நாங்கள் செய்துவிட்ட தோரணையில் பரிதாபமாய் பார்த்தான். போகட்டும், செங்கமலம் கொல்லப்பட்டாளா தற்கொலை செய்து கொண்டாளா அதை மட்டும் நிஜமாய் சொல்லிவிடு என்றேன். சார், நீங்கள் ஏன் என் பேரில் அவநம்பிக்கை படுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். உங்களிடம் ஒரு விதமாயும் இவரிடம் வேறு விதமாயும் நான் சொன்னேன். வாஸ்தவந்தான், நான் சொன்ன இரண்டும் நிஜமில்லைதான். ஆனால் ஏன் அப்படி சொன்னேன் தெரியுமா? நிஜமாகவே நடந்ததை சொன்னால் நீங்கள் ஒரு நாளும் நம்ப மாட்டீர்கள். அப்படி ஒருவரும் நம்ப முடியாத விஷயத்தை சொல்லி என்ன பிரயோஜனம்? வீண் வாய்சேதந்தானே என்றான். அந்த அசல் நிஜத்தையும் தான் சொல்லிவிடேன், கேட்டு வைக்கலாம் என்றேன். ஆஹா, கேட்பதாயிருந்தால் பேஷாய் சொல்கிறேன், எனக்கென்ன நஷ்டம்? அடே பையா, வீராசாமி, 2 கிளாஸில் ஐஸ் போடுடா என்று அதிகாரமாய் கூவினான் கடைக்காரன். கடையிலே பையன் யாரையும் காணாதிருக்கவே, யாரை இவன் உத்தரவிடுகிறான் என்று ஆச்சரியப்பட்டேன். கடைக்காரன் தானே ஐஸை அலம்பி போட்டான். என்னை புன்னகையுடன் பார்த்து, இந்த கடையில் நான்தான் எஜமான், பையனும் நான்தான் என்றான். இவன் பெரிய நாவலாசிரியன் மட்டுமல்ல, நகைச்சுவை ஆசிரியனும் கூட என்று எண்ணிக்கொண்டேன். அவன் இம்முறை சொன்ன விவரம் வருமாறு. வரதராஜ முதலியார் 2ஆம் தாரம் கல்யாணம் செய்து கொண்ட வரையில் முன் சொன்னதெல்லாம் வாஸ்தவன்தான். அதற்குப் பிறகுதான் சம்பவங்கள் மாறுபடுகின்றன. வீட்டிற்கு மாற்றாந்தாய் வந்ததிலிருந்து செங்கமலத்தின் சுபாவம் மாறுதலடைந்து வந்தது. விளையாட்டு குதூகலம் எல்லாம் போய் ஓயாமல் எதைப்பற்றியோ சிந்தித்துக் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாள். தோட்டக்காரனிடம் ஒருநாள் அவள் பேசியதிலிருந்து உண்மை தெரிய வந்தது. தினந்தோறும் இரவில் தூங்கும்போது இறந்து போன அவளுடைய தாயார் பங்களா வாசலில் வந்து செங்கமலம் செங்கமலம் என்று கூப்பிடுவது போலவும், தான் அவளை காண்பதற்கு சென்றதும் தன்னை கட்டி அணைத்து கொண்டு என் கண்ணே பழிவாங்கு பழிவாங்கு என்று சொல்லிவிட்டு மறைந்து விடுவது போலவும் கனவு கண்டு கொண்டிருந்தாள். கடைசியாக ஒரு நாள் இரவு கனவில் செங்கமலத்தின் தாய் அவளை அழைத்து கொண்டு உள்ளே சென்று வெகுநாளாய் பூட்டிக் கிடந்த ஒரு அலமாரியை திறந்து அதற்குள்ளிருந்து சூரிக்கத்தியை சுட்டிக்காட்டிவிட்டு மறைந்தாளாம். மறுநாள் செங்கமலம் அந்த அலமாரியை திறந்து பார்த்தபோது அதற்குள் ஒரு சூரிக்கத்தி வாஸ்தவமாகவே இருந்ததாம். சில தினங்களுக்குப் பிறகு ஒரு நாள் முதலியாரிடம் கற்பகம் தன்னுடைய குறைகளை சொல்லிக் கொண்டிருந்தாள். செங்கமலத்தை ஏதோ பிசாசு பிடித்திருக்க வேண்டுமென்றும், இல்லாவிட்டால் இப்படி அவள் படுத்த மாட்டாள் என்றும் சொல்ல, முதலியார், என்ன செய்யலாம், அவள் தாயார் உயிரோடு இருக்கும்போதே பிசாசாய்தான் இருந்தாள், இப்போது அசல் பிசாசாய் வந்து பெண்ணை பிடித்திருக்கிறாள் போலிருக்கிறது என்றாராம். இதை ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்த செங்கமலம் ஓட்டமாய் ஓடி அலமாரியில் இருந்த சூரிக்கத்தியை மறைத்து எடுத்துக்கொண்டு வந்து, ஆமாம், நானும் பிசாசுதான், என் அம்மாவும் பிசாசுதான் என்று கூவிக்கொண்டே சட்டென்று சூரிக்கத்தியை எடுத்து கற்பகத்தின் மார்பில் குத்திவிட்டாள். அடிப்பாவி சண்டாளி, என்ன செய்துவிட்டாய் என்று முதலியார் கதறிக்கொண்டு எழுந்திருப்பதற்குள் செங்கமலம் அதே சூரிக்கத்தியை தன்னுடைய மார்பிலும் குத்திக்கொண்டு பிணமாய் விழுந்தாள். தோட்டக்காரனுடைய ஒத்தாசையினால் அவர்கள் இரண்டு பேருடைய உடல்களையும் தோட்டத்தில் புதைத்த முதலியார் தாமும் சில தினங்களுக்கெல்லாம் சித்தப்பிரமை பிடித்தவராய் தூக்குப் போட்டுக் கொண்டு இருந்தார். அது முதல் இரவு நேரங்களில் அந்த நாலு பேருடைய ஆவிகளும் அந்த பங்களா தோட்டத்தில் அலைந்து கொண்டிருக்கின்றன. தினந்தோறும் இருட்டிக் கொஞ்ச நேரத்திற்கெல்லாம் முதலியாருடைய மூத்த மனைவியின் ஆவி பங்களா வாசலில் வந்து நின்று செங்கமலம் செங்கமலம் என்று கூப்பிடுகிறது. உடனே செங்கமலத்தின் ஆவி, அம்மா இதோ வந்துவிட்டேன் என்று கூவிக்கொண்டு ஓடி வருகிறது. பிறகு இரண்டு ஆவிகளும் பழிவாங்கு பழிவாங்கு என்று அலறிக்கொண்டு தோட்டத்தில் பாய்கின்றன. அங்கே முதலியாருடைய ஆவியும் அவருடைய இளைய மனைவியின் ஆவியும் அடிப்பாவி சண்டாளி பிசாசே என்று கதறிக்கொண்டு கூத்தாடுகின்றன. இவ்வாறு நாலு ஆவிகளும் இரவு முழுவதும் அந்த தோட்டத்தில் சுற்றி சுற்றி அலைந்து கொண்டிருக்கின்றன. சோடா கடைக்காரன் மேற்படி கதையை சொல்லி முடித்தபோது எங்கள் தேகத்தில் இருந்த ரோமங்கள் எல்லாம் குத்திட்டு நின்றன. சூரியன் அஸ்தமித்து இருள் சூழ்ந்துவிட்டபடியால் பயங்கரம் அதிகமாயிருந்தது. இவன் சொல்வது பெரும் புழுகு, இப்படியெல்லாம் நிஜமாக நடந்திருக்க முடியாது என்று என்னுடைய அறிவு அடிக்கடி இடித்து கூறி வந்ததும் பிரயோஜனமில்லை. அதிலும் அந்த பங்களாவின் தோற்றம் மனதின் முன் வந்தபோது ஒருவேளை நிஜமாய்கூட இருக்கலாமோ என்று தோன்றிற்று. ஆனால் அவன் கூறிய மூன்று விவரங்களில் எது நிஜம் எது பொய்? கற்பகம் செங்கமலத்தை கொன்றாளா, அல்லது செங்கமலந்தான் கற்பகத்தை கொன்றாளா? செங்கமலமும் முதலியாரும் தற்கொலை செய்து கொண்டது உண்மையா? இப்படியாக என்னுடைய மனதை குழப்பிவிடும் சக்தி ஒரு மனிதனுக்கு இருக்கும் என்று நான் நினைத்ததே இல்லை. பல்லாவர வாசிகளில் இன்னும் சிலரை மறுநாள் விசாரித்தேன். அவர்கள் எல்லோரும் வெகுகாலமாய் அந்த பங்களா பூட்டி கிடக்கிறது, ஒருவரும் குடி வருவதில்லை, அதில் ஏதோ கொலை நடந்ததென்றும் பேய் குடி கொண்டிருப்பதாகவும் சொல்கிறார்கள் என்று பொதுப்படையாக கூறினார்களே தவிர ஒருவராவது திட்டமான விவரம் தெரிவிக்கவில்லை. என் மனம் அமைதி இழந்தது. அபாரமாய் கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது. இதனுடைய நிஜம் பொய்யை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று எண்ணிய போதெல்லாம் பற்களை நர நரவென்று கடிக்கத் தொடங்கினேன். தூக்கத்தில் என்னவெல்லாமோ பயங்கரமான கனவுகள் கண்டு விழித்துக் கொள்வேன். உடம்பெல்லாம் வேர்வையினால் நனைந்திருக்கும். எனக்குத்தான் ஏதோ பேய்களின் சேஷ்டை ஏற்பட்டுவிட்டதென்பதாக என்னுடைய வீட்டார் பயப்படலாயினர். இரண்டு மாதத்திற்குப் பிறகு ஒரு நாள் மாலை 7 மணிக்கு என் நண்பர் வீட்டுக்கு மறுபடியும் போனேன். அச்சமயம் வீடு பூட்டியிருந்தது. அவர் பட்டணத்துக்குப் போயிருக்கிறார் என்றும் சீக்கிரம் வந்துவிடுவார் என்றும் வேலைக்காரன் சொன்னான். சற்று நேரம் வாசலிலேயே நின்று கொண்டிருந்தேன். பிறகு பாழடைந்த பங்களாவின் ஞாபகம் வந்தது. இரவு நேரத்தில் அதை பார்த்துவிட வேண்டும் என்னும் அவா ஏற்பட்டது. ஒரு பக்கம் பயமாயிருந்தாலும் மற்றொரு பக்கம் அந்த அவாவை அடக்க முடியவில்லை. ஆகவே அங்கிருந்து கிளம்பி சாலையோடு போனேன். பாழடைந்த பங்களாவை அடைந்ததும் சாலையில் நின்றபடி எட்டி பார்த்தேன். பங்களாவின் வெளி தாழ்வாரத்தில் மின்சார விளக்கு பளிச்சென்று எரிந்து கொண்டிருந்ததைக் கண்டதும் எனக்கு உண்டான வியப்பை சொல்லி முடியாது. வீட்டினுள் இருந்தும் மின்சார விளக்கு வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது. கடைசியில் யாரோ துணிந்து குடித்தனம் வந்துவிட்டார்கள் போலிருக்கிறது. அத்தகைய தீரர்கள் யார் என்று தெரிந்து கொள்ள எனக்கு பேராவல் உண்டாயிற்று. ஒருவேளை அவர்கள் மூலமாய் இந்த பங்களாவை பற்றிய உண்மை வெளிப்பட்டாலும் வெளிப்படலாமல்லவா? எனவே திறந்திருந்த மதில் கேட்டின் வழியாக நுழைந்தேன். தோட்டம் நன்றாய் சுத்தம் செய்யப்பட்டிருந்தது. புதிய பூந்தொட்டிகள் கூட கொண்டு வைத்திருந்தார்கள். நல்ல சம்மங்கியின் வாசனை கம்மென்று வந்து கொண்டிருந்தது. பங்களாவின் வாசற்புறத்தை உற்று நோக்கினேன். புதிதாக வெள்ளையடித்து பளிச்சென்று இருந்தது. சாலைக்கும் பங்களா வாசலுக்கும் நடுமத்தியில் சென்று கொண்டிருந்த போது சாலை கேட்டில் ஒரு மோட்டார் வந்து நின்றது போல் சப்தம் கேட்டது. அதே நிமிஷத்தில் பங்களாவின் முகப்பு தாழ்வாரத்தில் ஒரு ஸ்திரீயின் உருவம் தென்பட்டது. அவள் செங்கமலம், செங்கமலம் என்று கூவினாள். என் உடம்பு நடுங்கிற்று. அடுத்த கணத்தில் ஒரு சிறு பெண் பங்களாவின் உள்ளிருந்து ஏனம்மா என்று கேட்டுக்கொண்டு வெளியே வந்தாள். அச்சமயம் மூர்ச்சை போய்விழாமல் நான் எப்படி தைரியமாய் நின்றேனோ பகவானுக்குத்தான் தெரியும். நான் நின்ற இடத்திலேயே சற்று நேரம் திகைத்து நின்றிருக்க வேண்டும். பின்னால் காலடி சத்தம் கேட்கவே திரும்பி பார்த்தேன். அங்கே தனலக்ஷ்மி பேங்க் ஏஜென்ட் முருகேச முதலியாரைக் கண்டதும் எனக்கு எப்படி இருந்திருக்குமென நினைக்கிறீர்கள்? ஹலோ, நீங்களா? யாராவது திருடனோ என்றல்லவா பயந்து போனேன் என்றார் முருகேச முதலியார். இவரை எனக்கு 3-4 வருஷத்து பழக்கம். சங்கீதக் கச்சேரி ஒவ்வொன்றிலும் இவர் என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொள்வார். அது என்ன ராகம், இது என்ன கீர்த்தனை என்று நச்சரித்து பிராணனை எடுத்து விடுவார். ஆனாலும் ரொம்ப நல்ல மனுஷர், ரசிகர். ஆகையால் அவரிடம் ஒரு மாதிரி எனக்கு சிநேகம் என்றே சொல்லலாம். முதலியார் என் கையை விளையாட்டாக பிடித்ததும் என் கை நடுங்குவதை அறிந்திருக்க வேண்டும். என்ன சார் உங்களுக்கு உடம்பு? எங்கே வந்தீர்கள் சார் இந்த நேரத்தில் என்று மலமலவென்று கேட்க ஆரம்பித்து விட்டார். போய் உட்காருவோம், எல்லாம் சொல்கிறேன் என்றேன். நாங்கள் பங்களா வாசலை அடைந்ததும் அங்கே நின்றிருந்த ஸ்திரீ உள்ளே போய்விட்டாள். சிறு பெண் மட்டும் முதலியாரை கட்டிக்கொண்டு, அப்பா ஏன் இவ்வளவு நேரம் என்று கேட்டாள். நாங்கள் உட்கார்ந்து சிறிது அசுவாசப்படுத்திக் கொண்ட பின்னர் அந்த பெண்ணும் ஸ்திரீயும் நான் யூகித்தபடியே முதலியாரின் பெண்ணும் மனைவியும்தான் என்று தெரிந்து கொண்டேன். பிறகு அந்த பங்களாவை பற்றி நான் கேள்விப்பட்ட வரலாறுகளையெல்லாம் கூறி அன்று பங்களாவின் நுழைய நேர்ந்த காரணத்தையும் தெரிவித்தேன். முதலியார் சிரித்த சிரிப்பில் அந்த பழைய பங்களா இடிந்து விழுந்து விடுமோ என்று தோன்றிற்று. சிரிப்பு அடங்கிய பிறகு கூறியதாவது, நீங்கள் கேட்ட கதையில் உள்ள கதாபாத்திரங்கள் எல்லாம் நிஜமானவர்கள்தான். ஆனால் சம்பவங்கள்தான் உண்மையல்ல. வரதராஜ முதலியார் என்பவர் என்னுடைய பாட்டனார். என்னுடைய தாயார் பெயர் செங்கமலம். அவளுடைய பெயரைதான் என் பெண்ணுக்கு இட்டிருக்கிறேன். என் தாயாருக்கு 3 வயதிருக்கும் போதே என்னுடைய பாட்டி இறந்துவிட்டாள். அவள் சாகும்போது முதலியார் தனியாயிருந்தால் தம் பெண்ணை சரியாய் வளர்க்க முடியாதென்றும், ஆகையால் தன்னுடைய தங்கையையே மறுமணம் செய்து கொள்ள வேண்டுமென்றும் வற்புறுத்திவிட்டு சென்றாள். முதலியார் அப்படியே செய்தார். என் தாயார் தன் சிற்றன்னையை சொந்த தாயென்றே நினைத்து வந்தாள். அவ்வளவு அருமையாக அந்த அம்மணியும் அவளை வளர்த்து வந்தாள். ஆனால் துரதிருஷ்டவசமாக கொஞ்ச காலத்துக்கெல்லாம் அவளும் டைஃபாய்டு ஜுரம் வந்து இறந்து போனாள். அதற்கு மேல்தான் என் பாட்டனார் இந்த வீட்டில் இருக்க மனம் கொள்ளாமல் புருஷவாக்கத்துக்கு குடிபோனது. என் தாயாரை கல்யாணம் பண்ணி கொடுத்தவுடனே, அதாவது நான் பிறப்பதற்கு முன்னமேயே அவர் இறந்து போனாராம். அவரும் சரி, சென்ற வருஷத்தில் காலமான என் தாயாரும் சரி, எல்லோரையும் போல் சாதாரணமாய்த்தான் இருந்தார்கள். கொலை குத்து ஒன்றும் இல்லை. இந்த சென்னை பட்டினத்திலேதான் மனுஷர்களுடைய பிராணனை கொண்டு போவதற்கு எவ்வளவோ வியாதிகள் காத்திருக்கின்றனவே, கொலை தற்கொலை கூட வேண்டுமா? இதை கேட்டதும் என் இருதயத்தில் ஏற்றி வைத்திருந்த பெரிய பாறாங்கல்ல எடுத்துவிட்டது போல் இருந்தது. அந்த சோடா கடைக்காரனுடைய விஷம புத்தியை ஒரு புறத்தில் நான் வெறுத்த போதிலும் அவனுடைய கற்பனை திறனை வியக்காமல் இருக்க முடியவில்லை. எல்லாம் சரிதான், ஆனால் சென்ற 40 வருஷ காலமாய் இந்த பங்களா பூட்டப்பட்டிருந்தது எதனால் என்று மிஞ்சியிருந்த என்னுடைய சந்தேகத்தையும் கேட்டேன். ஓஹோ, அதுவா? என் பாட்டனார் இருந்த வரையில் தம் 2 மனைவிகளை பறிகொடுத்த இந்த ஊருக்கு திரும்பி வருவதில்லை என்று தீர்மானித்திருந்தார். பங்களாவை வாடகைக்கு விடவும் மனமில்லை. அவர் இறந்தவுடன் அவருடைய சொத்துக்களின் மேல் வியாஜ்யம் ஏற்பட்டது. தாயாதிக்காரர்கள் தங்களுக்கு சேர வேண்டும் என்றார்கள். என் தாயாருக்குத்தான் எல்லா சொத்தும் என்று என் தகப்பனார் வழிகாட்டினார். உயில், பந்தகம், அடமானம், முன்பாத்தியம், பின்பாத்தியம், இப்படி என்னவெல்லாமோ குளறுபடிபிகேஷன்கள் கிளம்பின. கேஸ் ஜில்லா கோர்ட்டில் 7 வருஷமும், ஐகோர்ட்டில் 6 வருஷமும், பிரிவு கவுன்சிலில் 3 வருஷமும், மறுபடி ஐகோர்ட்டில் 8 வருஷமும் நடந்து கடைசியில் 6 மாதத்துக்கு முன்புதான் தீர்ப்பு ஆயிற்று. சொத்துக்கள் எல்லாம் என்னை சேர்ந்தன. வழக்கு நடந்த வரையில் இந்த பங்களாவும் மற்ற சொத்துக்களும் ரிசீவர் வசம் இருந்தன. வீட்டு வாடகை நஷ்டமாகிறதே என்று ரிசீவருக்கு என்ன கவலை? போதாதற்கு அதற்கு முன்னாலேயே ஊரில் பேய்வதந்தி வேறு கிளம்பிவிட்டது போலிருக்கிறது என்று முதலியார் முடித்தார். இவ்வாறு அந்த பங்களாவில் இத்தனை நாளும் குடியிருந்த பேய் வியாஜ்யம் என்னும் பேய்தான் என்று அறிந்து கொண்டவனாய் மன நிம்மதியுடன் முதலியாரிடம் உத்தரவு பெற்று சென்றேன். கல்கியின் பாடடைந்த பங்களா கேட்டதற்கு நன்றி. இன்னொரு பகுதியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. ராரா.